கௌரவ இளைய தம்பி ஸ்ரீநாத் அவர்கள், உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நேரம் 8 நிமிடங்கள்.
சமகால சூழ்நிலை சம்பந்தமாக இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்ள மகிழ்ச்சி அடைந்து கொண்டு அவைக்கு தலைமை தாங்கும் தலைவர்களுக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமாக எமது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு சூழலில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக பல இடர்நிலைகளை சந்தித்திருக்கின்றோம். அந்த நிலையிலே இந்த நாட்டிலேயும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக முக்கியமாக எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனையும் மற்றும் மின்கட்டண அதிகரிப்பு சம்பந்தமான பிரச்சனையும் மக்களுக்கு ஒரு விலைவாசி ஏற்றத்தையும் ஒரு வாழ்க்கை நிலை நெருக்கடியும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த விடயத்திலே சில விடயங்களிலே அரசாங்கம் ஜனாதிபதி அவர்களும் முன்னின்று அந்த நிவாரணங்களை கொடுக்கிறதுக்காக முன்வந்ததை வரவேற்கின்றேன். அதே நேரங்கள் பல விடயங்களிலே மக்கள் பாரிய நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. மிக முக்கியமாக இந்த கடலோரம் தொழில் செய்கின்ற மீனவர்களுக்காக கொண்டு வரப்பட்டதை போன்று விவசாயிகளுக்கும் அந்த நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மிக முக்கியமாக எமது மாவட்டத்திலே இந்த சூழ்நிலையிலே உழவு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த விலையேற்றத்தினால் பாரிய நெருக்கடிகளை அந்த விவசாயிகள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நெல்லுக்கும் விலை கிடைக்காத போது எதிர்காலத்திலே அவர்கள் பாரிய அளவு செலவு செய்து நட்டத்தை எதிர்கொள்பவர்களாக ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தங்கியிருக்க வேண்டிய ஏற்படும். ஆனால் நாட்டின் உணவு உற்பத்தி திறனை பெருக்குவதற்காக அவர்கள் தங்களாலான எல்லாவற்றையும் செய்கின்ற பொழுது இறுதியிலே அவர்கள் நட்டப்படுகின்ற நிலைமை கடந்த காலங்களிலும் ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைய சூழலிலும் அதற்கான நிறைய ஏற்புடைய விடயங்கள் செய்யப்பட்டிருக்கவில்லை. அதற்கு அப்பால் தொழில்துறையிலும் இந்த மின்சார அதிகரிப்பு காரணமாக அல்லது எரிபொருள் விதையளிப்பு அதிகரிப்பு காரணமாக பாரிய விலையேற்றங்களினால் மக்களும் தொழில் செய்பவர்களும் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தனியார் துறையிலே ஏற்படுகின்ற இந்த நெருக்கடிகள் அந்த மக்களை சென்றடைகின்ற பொழுது தனியார் துறையும் மக்களும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் சூழ்நிலை இருக்கின்றது. அதற்கான தீர்வு திட்டங்கள் அல்லது அதற்கான நடைமுறைகள் போதிய அளவு இல்லை என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த விடயத்திலே இன்னும் அரசாங்கம் வினைத்திறனான வகையிலே செயற்பட வேண்டும் என்றொரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் இன்று இந்த விவாதத்தை பார்க்கின்ற போது அரசாங்க கட்சியும் எதிர்கட்சியும் தங்களை தாங்கள் கடந்த காலங்களில் ஆழ்ந்து அரசாண்டதை குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய அடுத்த கட்டமாக இன்னும் வினைத்திறனான வகையிலே எவ்வாறு செய்வது என்பதை பற்றி ஆக்கப்பூர்வமான முறையிலே அந்த விவாதம் சென்றிருக்கவில்லை. குற்றம் சாட்டுவதை விடுத்து உண்மையாக மக்களுக்கு சென்றிடக்கூடிய வகையிலே பாரிய அளவு சீர்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக அதனோடு இணைந்ததாக நான் சில விடயங்களையும் எமது மாவட்டம் சார்பாகவும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று காலை தொல்பொருள் திணைக்களம் சார்பாக, தொல்லியல் திணைக்களம் சார்பாக பல விடயங்கள் உரையாடப்பட்டன. அந்த விடயங்கள் சம்பந்தமாக அமைச்சர் அளித்த பதிலும் ஏற்புடையதாக இருக்கவில்லை என்பதை நான் கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்டிலே வாழுகின்ற சிறுபான்மை இனத்துக்கு கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட அநீதியை போன்று தொடர்ச்சியான ஒரு நிலை காணப்படுகின்றது. மிக முக்கியமாக இந்த தொல்லியல் திணைக்களத்தின் ஊடாக பல செயற்திட்டங்கள் பேரினவாத செயற்திட்டங்களாக அமைந்திருக்கின்றன. மிக உதாரணமாக நாங்கள் கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நெடியகல்மலை சம்பந்தமாக அமைக்கப்பட்ட பீகாரை சம்பந்தமாக முறைப்பாட்டை செய்திருந்தோம். அது பற்றிய ஆய்வு 1.5 வருடங்களாக தொல்லியல் திணைக்களத்துக்கு எந்தவிதமான பதிலும் சொல்ல முடியாத நிலையில் தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதி அற்ற முறையிலே சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாகத்தான் எங்களுக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் மாவட்ட கூட்டத்திலும் சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த கூட்டத்திலே அது தொல்லியல் திணைக்களத்தின் அனுமதியுடன் கட்டப்பட்டதாக கதை மாற்றி எழுதப்படுகின்றது. இவ்வாறு நிலைமையிலே சிறுபான்மை இன மக்கள் எவ்வாறு இந்த அரசிலே நம்பிக்கை கொள்வது என்பது பாரிய ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அதற்கு அப்பால் நான் கடந்த கிழமை திருவண்ணாமலை சென்றிருந்தேன். எங்களுடைய மாவட்ட ஏற்பாடு செய்யப்பட்ட பூசைக்கு அங்கு இலண்டனிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மணியினை பொருத்துவதற்கு முடியாத நிலையில் 3 வருட காலமாக தொல்லியல் துறையில் அனுமதி பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் 58 கடைகள் எந்த அனுமதியுமின்றி தங்களுக்குரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றன. இருக்கின்றார்கள், பெரும்பான்மை இன்ன சகோதரர்கள் அந்த கடைகளை வைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் அவற்றுக்கான அனுமதிகள் அவர்களுக்கு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அப்பால் அங்கு ஊழியர்கள் தங்குவதற்கான அறையோ அல்லது அந்த கோயிலிலே வேறு வேலைகள் செய்வதற்கு பல வருடக்கணக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. 1.5 வருடங்களாகின்றது. இதற்கான மிக விரைவான செயற்திட்டத்தை நீங்கள் எவ்வாறு முன்கொண்டு கொண்டு செல்ல போகின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். அமைச்சர் பல விடயங்களை சொல்லியிருந்தார். அவை சட்டம் அடிப்படையில் தான் செய்யப்படுகின்றன, சான்றுகள் அடிப்படையில் செய்யப்படுகின்றன என்று. உண்மையாக இந்த சட்டம் பெரும்பான்மையின சகோதரர்களால் தங்களுக்கு ஏற்றவாறு தங்களுடைய நலனுக்கு ஏற்றவாறு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த தொல்லியல் துறையிலே தமிழை அல்லது இந்து மதத்தை அல்லது மற்ற சிறுபான்மையின மதங்களை அடிப்படையாக கொண்ட நிபுணர்கள் சேர்க்கப்பட்டிருக்கவில்லை. சான்றுகள் ஆதாரங்கள் எல்லாம் போலியாக புனையப்பட்டவையாக இருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்டிலே பொருளாதாரத்திலே நலிவடைந்திருக்கின்ற நேரத்திலே தமிழ் மக்கள் அல்லது சிறுபான்மையின மக்கள் எந்த நம்பிக்கையில் அந்த அரசாங்கத்துடன் பயணிப்பது என்ற மிக முக்கியமான கேள்வியை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். மிக முக்கியமாக இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடி பல விடயங்கள் உலகசார் புவிசார் அரசியல் மற்றும் பல்வேறு கல சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்தாலும் காலங்காலமாக சிறுபான்மை இனங்களை ஒன்றிணைத்து அவர்களை இந்த நாட்டிலே ஒரு தம்மோடு சமனாக பாவிக்காத ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய அந்த ஒரு நெருக்கடிய அவர்களுடைய ஒரு ஈடுபாடு இல்லாமலே இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முனைந்து தோல்வி கண்டிருக்கிற இந்த நாடு. ஆகவே கடந்த கால அரசுகள் எவ்வாறு தவறுகளை இழைத்ததோ அதே போன்று இந்த எதிர்காலத்திலும் அல்லது சமகாலத்திலும் இந்த அரசும் அபாரமான நிலைமைக்கு விட்டு செல்லக்கூடிய கூடாது. சட்ட அடிப்படையில் என்றால் கூட பல நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் இலங்கையிலே எல்லோரும் சமமாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்க வேண்டும். ஆனால் இந்த திருவோணமலை கோணேஸ்வரத்தில் நடப்பதை பாருங்கள். 3 வருடங்களாக ஒரு மணியை பொருத்த முடியவில்லை. ஆனால் 58 கடைகளுக்கு எந்த சட்ட அதிகாரமும் இன்றி அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இங்கு எங்கு இந்த சட்டம் சென்றிருக்கின்றது? எங்கு இங்கு சமத்துவம் இருக்கின்றது? எதிர்காலத்திலே இவ்வாறுதான் தமிழ் இனம் சாத்வீக வழியிலே தனது கோரிக்கையை முன்வைத்து நீண்ட காலமாக பயணித்திருந்தது. அவ்வாறான ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான் நாட்டில் யுத்தம் ஏற்பட காரணமாயிருந்தது. அவ்வாறான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் உண்மையாக ஏற்பட்டுவிட கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம் எங்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் இனங்கள் அங்கு வாழ்கின்ற மக்கள் சமமாக நடத்தப்படுவதற்குரிய உறுதிப்பாட்டை இந்த அரசாங்கம் தர வேண்டும். அந்த செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு அப்பால் வேறு பல விடயங்களும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. மாவட்ட பல நெருக்கடிகள் சமகாலத்தில் இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த சட்டவிரோதமான மதுபான உற்பத்தி இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை. சட்டவிரோதமான மண்ணகழ்வும் இன்னும் கட்டுப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு சட்டவிரோத செயற்பாடுகள் இந்த 1.5 வருட நாங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தோம். ஊழல் லஞ்சம் எதிரான சட்ட ரீதியற்ற முறைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று. ஏன் இவ்வாறான நிலைமைகளை போலீஸ் துணைக்களத்தினால் கட்டுப்படுத்த முடியவில்லை? கேட்டால் ஆளணி பற்றாக்குறை என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு விடயத்தை செய்ய முடியாத ஒரு வினைத்திறனற்ற நிலையிலே இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்றதா? இந்த மாவட்டத்திலே எல்லா பிரதேசங்களிலும் நெருக்கடி இருக்கின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு கூட இவ்வாறான ஒரு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலும் கடந்த உயர்ந்தபட்சை பெறுபவர்களிலே மட்டக்களப்பு மாவட்டம்
வளப்பற்றாக்குறையிலும்
பாரிய அளவு பெறுபவர்களை தந்திருக்கின்றது. உண்மையிலே பல வருடங்களாக யுத்தம் நடந்த இடம், அதுக்கு பின்பும் மீள் கட்டுமானம் நடத்தப்பட முடியாத அளவுக்கு கடந்த கால அரசுகள் பல நெருக்கடிகளை செய்திருந்தன. ஆனால் இன்றும் அந்த நெருக்கடிகள் தொடர்கின்றன. பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கான விசேட வேலை திட்டம் என்ன இருக்கின்றது? தொடர்ச்சியாக ஆளணி பற்றாக்குறை இருந்தும் இந்த வெற்றி பெற்ற இந்த சிறந்த பெறுபேற்று தந்த மாணவர்களையும் அவர்களை ஊக்குவித்த ஆசிரியர்களையும் பாராட்டு வருவதோடு எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே எல்லா இனங்களும் சமமாக வாழ்வதற்குரிய நிலையை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும். இல்லாதுவிட்டால் கடந்த காலங்களில் இந்த நாடு எதிர்கொண்ட துயரமான விடயங்களை மீண்டும் மீண்டும் எதிர்கொள்வதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்திய சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் என்று கூறிக்கொண்டு மிகுந்த கரிசனையோடும் எதிர்பார்ப்போடும் நியாயமான முறையில் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.